ஒருவராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்னில் மகிழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் இரண்டாவது வாரத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். இரண்டாம் கட்ட போராட்டத்தில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இது ஒரு போர்க்களம். தவக்காலம் என்பது ஒரு போர்க்களம். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நியமங்களுக்காக, நல்ல காரியங்களை கடைபிடிப்பதற்காக, தீய சக்திகளை எதிர்த்து நிற்க நாம் போராடுகின்ற ஒரு போராட்ட காலம். அன்பு நெஞ்சங்களே, இன்று தாயாம் திருச்சபையோடு சேர்ந்து மெட்டில்டா என்ற புனிதையுடைய திருநாம விழாவை நாம் அனுசரிக்கின்றோம். இந்த மெட்டில்டா என்பவர் ஹென்றி என்பவரை மணந்து கொள்கிறார். விருப்பம் இல்லாமல் மணந்து கொண்டாலும் அதன் பிறகு விரும்பி அவரோடு இணைந்து ஒரு நல்ல குடும்ப தலைவியாக வாழ்கின்றார். எதிர்பாராத விதமாக அவருடைய கணவர் இறந்து போகிறார். ஆனால் கடவுளுடைய கிருபையினால் இரண்டு மகன்களை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கணவனை இழந்த பிறகும் இரண்டு மகன்கள் தன்னுடைய உலகம் என்று சொல்லி வாழ்கிறார். ஆனால் ஒரு அரசியாக இருந்ததினால் அந்த பதவி மீது வளர்ந்து இளம் பிராயத்திலிருந்த அந்த மெட்டில்டா என்ற புனிதையுடைய மகன்கள் அவருடைய பதவி மீது ஆசை கொண்டு அந்த பதவியை பிடித்து விடுகிறார்கள். அனைத்தையும் இழந்தவளாக புனித மெட்டில்டா கடவுளே கதி என்று சொல்லி துறவரத்தில் இணைந்து நல்லதொரு அருள் சகோதரியாக வாழ்ந்து கடவுளுக்கு சான்று பகர்ந்து மடிகின்றான். அன்பு உள்ளங்களே, இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக அருமையான பாடம் என்னவென்றால், யாராலும் புனிதராக முடியும், யார் நினைத்தாலும் புனிதர்களாக வாழ முடியும் என்பதை இவருடைய வாழ்க்கை நமக்கு நியமிக்கின்றது, எடுத்து காட்டுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, ஒரு சாதாரண வாழ்க்கை, அதுவும் தன்னுடைய சொந்த மகன்களால் புறந்தள்ளப்பட்டு ஏமாற்றப்பட்ட போதும் கடவுளை கைவிடாமல் இருந்ததால் இன்று புனிதையாக தாயாம் திருச்சபையிலே அவர் வளம் வருகின்றார். நீங்களும் நானும் வாழ்கின்ற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கைதான். ஆனால் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அசாதாரணமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி புனிதர்களாக வாழ்வதற்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அருமையான எளிமையான செயல், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே அன்பு நெஞ்சங்களே, நம்மால் இயன்றவரை நமது நேரத்தையும் நமது திறமைகளையும் நமது வார்த்தைகளையும் நம்முடைய உதவிகளையும் பிறருக்கு கொடுக்கும் பொழுது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகலாம். வாழும் பொழுதே அவன் புனிதனாக முடியும். ஆக அன்பு நெஞ்சங்களே, நாமும் புனிதர்களாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த தியாக திருப்பலியில் பங்கெடுப்போம். நம்முடைய புனித வாழ்க்கைக்கு தடைகளாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து கடவுளிடம் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக இறைவா எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக உம்மோடும் தோயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 வசனங்கள் 4-11 முடிய என் தலைவரே நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன் உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுக்கு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர் நாங்கள் பாவம் செய்தோம் வழி தவறி நடந்தோம் பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம் உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம் எங்களுடைய அரசர்கள் தலைவர்கள் தந்தையர்கள் நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை என் தலைவரே நீதி உமக்குரியது எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டும் அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம் ஆம் ஆண்டவரே அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார் நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு
இறைவனுக்கு நன்றி அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை ஆண்டவரே எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும் ஆண்டவரே எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும்
ஆண்டவரே எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும் ஆண்டவரே எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும் எம் மூதாதரையரின்
குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பற்றோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புயவலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்கள் உம் மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றுவோம். தலைமுறை தோறும் உம் புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீ கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும், ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வு அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதலூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி இயல் 6 திருவசனங்கள் 36 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கொடுப்பவர்கள் கெடுக்க மாட்டார்கள், கெடுப்பவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இறை இயேசுவே, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறருக்கு மனமார கொடுக்கின்றவர்கள் யாரையும் கெடுக்க மாட்டார்கள். பிறர் மீது பொறாமை கொண்டு பிறர் பெயரை கெடுக்கிறவர்கள், பிறர் குடியை கெடுக்கின்றவர்கள் ஒருபோதும் பிறருக்கு எதையும் கொடுக்க மாட்டார்கள். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற தன்னுடைய புத்தகத்தில் ஒரு கற்பனை கதை எழுதுகின்றார். அந்த கதையிலே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல ஆண்டவரே மண்ணகத்துக்கு இறங்கி வந்து பிச்சை எடுக்கின்றார். ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் வந்து பிச்சை எடுக்கிறாரு. அப்படி வந்த ஆண்டவர் இந்த ரவீந்திரநாத் தாகூரிடமும் வருகிறார். ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய சட்டை பையில் ஒரு கைப்பிடி அளவு நெல் மணி, கோதுமை மணி இருக்கிறது. ஒரு கைப்பிடி அளவு கோதுமை மணி இருக்கிறது. அந்த கோதுமை மணியில் இரண்டே இரண்டு மணியை எடுத்து வேண்டா விருப்போடு கடவுளுடைய கரத்தில் வைக்கிறார். கடவுள் சிறிய புன்னகையுடன் சென்று விடுகின்றார். புன்முறுவலுடன் ஏன் செல்கிறார் இந்த ஆண்டவர் என்று நினைத்த அந்த ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய சட்டப்பையில் இருந்த மற்ற மிச்சம் இருந்த அந்த அத்தனை கோதுமை மணிகளையும் எடுத்து பார்க்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, அவர் ஆச்சரியப்படும் அளவுக்கு இரண்டே இரண்டு கோதுமை மணிகள் தங்க மணிகளாக மாறியிருந்தனவாம். ரொம்ப வருத்தப்பட்டாராம் ரவீந்திரநாத் தாகூர். என்னிடம் இருந்த எல்லா கோதுமை மணியும் கொடுத்திருந்தா எல்லா கோதுமை மணியுமே எனக்கு தங்க மணிகளாக கிடைத்திருக்குமே. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று மனிதர்களாகிய நமக்கு மிக மிக சுலபமான காரியம், என்னை போன்ற பிரசங்க வைக்கிறதுன்னு சொல்கிறேன், மிக மிக சுலபமான காரியம் அட்வைஸ் பண்ணுவது, பிறருக்கு அறிவுரை சொல்லுவது. ஆனால் மனிதர்களாகிய நம் எல்லோருக்குமே மிகவும் கடினமான செயல் என்னவென்றால் கொடுப்பது. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துருச்சு, கை குழந்தையாக இருக்குது. அந்த குழந்தைய வந்து உறவினர்கள்லாம் பார்க்க வர்றாங்க, சொந்தக்காரங்க பார்க்க வர்றாங்க. பார்த்துட்டு சிலுவை போட்டு பணம் வச்சுட்டு போகிறாங்க. அது 100 ரூபாயாக இருக்கலாம், வசதிக்கு ஏற்ப 500 ரூபாயாக இருக்கலாம், அல்லது ரொம்ப கோடீஸ்வரம் இருந்தாங்கன்னா 2000 கொடுக்கலாம். ஆனால் அப்படி அந்த குழந்தை கை குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த பணத்தை வாங்கும் பொழுது இறுக பற்றி கொண்டால், நல்லா இறுக பற்றிக்குச்சுன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டில் இருக்கவங்களாம், அடடே இந்த குழந்தை ரொம்ப கெட்டிக்காரதனமான பிள்ளை, பணத்தை கெட்டியாக பிடிச்சிட்டா கெட்டிக்காரதனமான பிள்ளை. ஒருவேளை அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, பணம்னா என்ன மதிப்புன்னு கூட தெரியாது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அந்த பணத்தை சரியாக பிடிக்காமல் கீழே விழுந்து விட்டது என்றால் பிள்ளைக்கு தெரியாத பிள்ளை, இப்பயே ஏமாளியாக இருக்குது அப்படின்னு தான் இந்த சமுதாயத்தில் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம். அன்பு நெஞ்சங்களே, நம் அனைவரும் கடவுளைப் போல கொடுத்து வாழ்கின்ற மக்களாக வாழ வேண்டும். தோபித்து தன்னுடைய புத்தகத்தில், தோபித்து புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 5:16 பார்க்கிறோம். தோபியா தன்னுடைய அப்பாவிட்டிருந்து விடை பெற்று செல்கிறார். உறவினராக இருக்கின்ற சாராவை தேடி மணக்க போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, ரஃபேல் என்ற வானதூதர் வருகின்றார், அதிதூதர் வருகின்றார். எனவே தோபித்து அவரிடம் சொல்லும் பொழுது, என் மகனோடு சென்று வாருங்கள், உங்களுக்கு மிகுதியாக கொடுப்பேன், உனக்குரிய சம்பளத்தை விட மிகுதியாக கொடுப்பேன். தோபித்து தாராள உள்ளத்துக்கார், தாராள உள்ளம் கொண்டவர். எனவே தான் கடவுள் அவருக்கு நிறைய நன்மைகளை செய்தார். கண் பார்வை இல்லாமல் இருந்தவருக்கு அவருக்கு மீண்டும் பார்வை கிடைத்தது. ரஃபேல் என்றால் குணமளிக்கும் நபர், குணமளிக்கும் அதிதூதர். அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார், கண் பார்வையை கொடுக்கிறார். அன்பு நெஞ்சங்களே, இதே போல பவுலடியார் குருந்திருக்கிறது 2:6-7 பார்க்கிறோம். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். ஒவ்வொருவரும் தனக்கு முடிந்ததை கொடுக்கட்டும், வருத்தத்தாலோ கட்டாயத்தாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர் தான் கடவுளுடைய அன்புக்கு உரியவர். கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர் என்று அழகாக பவுலடியார் சொல்கிறார். அன்பு நெஞ்சங்களே, இந்த கொடுப்பதிலே மூன்று நிலையை நாம் பார்க்கிறோம். விவிலியத்தை புரட்டி பார்த்தால் முதல் நிலை தன்னிடம் இருப்பதிலிருந்து மிகுதியை கொடுப்பது, மிச்சத்தை கொடுப்பது. அது யாருன்னா நம்ம லூக்கா நற்செய்தியில் 19:8 பார்க்கிறோம். சக்கியு என்ற வரி தண்டுபவர் மனமாற்றம் அடைந்து இயேசு ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே சொல்றாரு, எழுந்து பகிரங்கமாக அறிக்கையிடுகிறார், நான் யாரையெல்லாம் ஏமாற்றி சொத்து சேகரித்தனோ அவற்றை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். இருப்பதிலிருந்து மிகுதியை கொடுப்பது. இரண்டாவது நிலை மார்க்கு நற்செய்தி 12:42 பார்க்கிறோம். கைம்பன், ஏழை கைம்பன் தன்னிடம் இருந்த 2 செப்பு காசை உண்டியலில் போடுகிறார். தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுப்பது, மற்றவரெல்லாம் இருந்திலிருந்து மிகுதியை கொடுத்தாங்க. எனவேதான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலரை பார்த்து கொள்கிறார், இதோ இங்கே பாருங்கள், இந்த ஏழை கைம்பன் தான் கொடுத்ததிலேயே மிகுதியாக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தனக்கு உள்ளதையெல்லாம் கொடுத்து விட்டார். மூன்றாவது கொடுக்கும் நிலை யோவான் நற்செய்தி 19:30 பார்க்கிறோம். தன்னிடம் இருப்பதிலிருந்து மிகுதியை மட்டுமல்ல, தன்னிடம் இருப்பதை எல்லாம் மட்டுமல்ல, தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. யோவான் நற்செய்தி 19:30 வாசிக்கின்றோம், உமது உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி ஆண்டவர் தனது இறுதி மூச்சை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கின்றார். இது கொடுப்பதில் உயர்ந்த நிலை. அன்பு மக்களே, கொடுப்பதினால் நாம் மிகுதியாக பெறுகிறோம். இந்த நான் சொல்லலைங்க, இப்போ இந்த பிரான்சிஸ் அசிசியார் சொல்கிறார், ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், இட் இஸ் இன் கிவிங் தட் வி ரிசீவ். கொடுப்பதில் தான் நாம் மிகுதியாக அடைகின்றோம். அன்னை தெரசா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வலிக்கும் வரை, உங்களுக்கு வலிக்கும் வரை கொடுங்கள், அந்தளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அன்பு மக்களே, தேன்படும் பனையின் திரள் பழுத்த ஒரு விதை வானுற ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நிழல் ஆகாதே என்ற ஒரு செய்யுள் அருமையாக மூதுரை பாடல் ஒன்று இருக்கிறது. இது என்ன அர்த்தம்னா, தேன்படும் பனையின் திரள் பழுத்த ஒரு விதை, பனைமரத்தில் அந்த பழம் தேனை போல இருக்கும், தேனை போல சுவை மிக்க அந்த பனைமரத்தில் இருக்கின்ற ஒரு பழத்தில் இருக்கின்ற அந்த விதையை நாம் பூமியில் விதைத்தால் வானுற ஓங்கி வளம் பெற வளரினும், நல்ல ஹைட்டாக வளரும் பனை மரம், ஒருவருக்கு இருக்க நிழலாகாதே. பனைமரத்து அடியில் போய் நம்ம பந்தி வைக்க முடியாது, உயரமாக வளர்ந்துருக்கு, யாருக்கு என்ன பயன்? அன்பு நெஞ்சங்களே, நிழல் கொடுப்பதில் இந்த பனை மரம் பயனற்றது என்பதை தான் சொல்லுகிறோமே தவிர மற்ற வகையில் பனை மரம் பயனுள்ளது தான். ஆனால் நிழல் கொடுப்பதில் இவ்வளவு ஒய்யாரமாக வளர்ந்தும் ஒருவருக்கு கூட நிழல் கொடுக்காத அளவுக்கு அது வாழ்ந்து வருகிறது. அதுபோல இன்று நம்மில் பல பேர் நாம் படிப்பதில் உயர்ந்திருக்கிறோம், வசதி வாய்ப்பில் உயர்ந்திருக்கிறோம், பதவியில் உயர்ந்திருக்கிறோம், ஆனால் அதை கொண்டு எத்தனை பேரை உயர்த்தி இருக்கிறோம் என்பதுதான் இன்று நம்மை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி. அன்பு நெஞ்சங்களே, அனுபவித்து சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து சொல்கிறேன், நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பாருங்கள், கடவுள் எண்ணற்ற நபர்களையாக உங்களுக்கு கொடுப்பார். 2019 முடிஞ்சு 2020 தொடங்குது. வருஷ பிறப்பு அன்னைக்கு நான் கும்பகோணத்தில் இருந்த பொழுது, கும்பகோணம் கத்திட்டில் அப்படி நெருங்கி போகிறேன், அப்போது ஒரு அம்மா பிச்சைக்கார அம்மா கேட்குதுமா, ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்குது. வருஷத்தில் மொதல் நாள் நான் எப்பொழுதுமே இறக்கப்பட்டு ஏதாவது கொடுத்துருவேன். அன்னைக்கு பார்த்தா சில்லறையே இல்லை. நம்ம என்னைக்கு கொடுக்கணும்னு பார்த்தா அன்றைக்கி தான் சில்லறை இருக்காது. சோதனை, பெரிய பெரிய சோதனை. நான் எடுத்து பார்த்தேன், 100 ரூபா இருந்துச்சு. ஆஹா, வருஷம் மறுமுறப்பில் கொடுத்தா கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாயை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு அடுத்து அந்த முதல் திருப்பலி அங்கே முடிச்சுட்டு அடுத்த திருப்பலி சிவபுரம் என்ற எங்களுடைய பிரான்சிஸ்கன் கப்புச்சியன் பணித்தளத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே அந்த மறைப்பணித்தளத்தில் போய் பூசை வைக்க போகிறேன். நியூ இயர் மாசு, எனக்கு ஆச்சரியமான விஷயம், அன்பு மக்களே, அங்கு எப்பொழுதுமே 1-2 கருத்து தான் எப்போயாவது வரும் பூசை கருத்து, ஆனால் அன்னைக்கு 2 பூசை கருத்து வந்துருந்துச்சு. 2 கருத்து வந்ததுனால ரொம்ப சந்தோஷம், ஏன்னா 100 ரூபா அங்கே கொடுத்தேன், 200 ரூபா அங்கே கிடச்சிச்சு அப்படின்னு. அன்பு மக்களே, கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் ஒரு முறை நான் இப்பொழுது ஒரு சீப்பு வாழைப்பழத்தை ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க, பத்திரிக்கை வைக்கிறாங்க வந்து கல்யாண பத்திரிக்கை. சரி அப்படின்ட்டு இது நான் மட்டும்தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க கொடுக்கலான்ட்டு கொடுத்துட்டேன். ஒரு சிஸ்டர் கான்வெண்ட்டுக்கு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட கொண்டுட்டு போய் அவங்க கான்வெண்ட் கூட போயிருக்க மாட்டாங்க, அடுத்து ஒரு ஃபாதரை பார்க்க போகிறேன், வாழ்த்து தெரிவிக்க போகிறேன். அப்போ அவர் நலம் விசாரிக்க போகும்பொழுது அவர், அப்பா ஏன் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு சும்மா போகிறீங்க, இந்த நிறைய வாழைப்பழம் சீப்பு வந்திருக்கு, ஒரு செவ்வாழை வந்திருக்கு, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஒரு சீப்பு. அன்பு நெஞ்சங்களே, கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னும் வேடிக்கையாக சொல்லப்போனால், என்னுடைய அக்கா தன்னுடைய மகனிடம் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், தம்பி எங்கேயாவது ரோட்டு ஓரமாக காசு எடுத்தியன்னா அந்த காசை எடுத்து என்ன பண்ணிடணும், உண்டியலுக்கு போட்டுறணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு முறை அது மாதிரி அவன் ரோட்டு ஓரமாக ஒரு ரூபா காயின் எடுத்துட்டான், ஒத்த ரூபா காயின்னு. அந்த ஒத்த ரூபா காயினை காசு எடுத்துகிட்டு வந்து, ஏம்மா ஒத்த ரூபா எடுத்துருக்குறாம்மா, நீங்கள் சொன்னது மாதிரி நான் போடுறேன். ஆமாடா தம்பி, அப்படி போய் உண்டியலை போட்டியன்னா கடவுள் ரெண்டு மடங்கு அவனுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளை அந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்கான், போய் கோயில் பூட்டியிருந்திருக்கு, பக்கத்தில் கேவி இருந்திருக்கு, மாதா கேவி, அதில் உண்டியல் இருந்திருக்கு, அந்த உண்டியலை போய் ஒரு ரூபாயை போட்டிருக்கான், பக்கத்தில் உண்டியல் பக்கத்தில் ரெண்டு ரூபா தொட்டு கிடந்திருக்கு. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ரெண்டு ரூபா தொட்டு எடுத்துகிட்டு வந்து ஒடியாந்து வந்து அம்மாட்ட, அவங்க அம்மாட்ட சொன்னானா, அம்மா நீ சொன்னது கரித்தாம்மா, ஒரு ரூபா உண்டியலை போட்டேன், ரெண்டு ரூபா கிடச்சிச்சுமா. அப்புறம் ஒழுங்காக அதையும் போய் உண்டியலை போட்டுவானே எங்கள் அக்கா சொல்லிட்டாங்களாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், கடவுள் நிறைய கொடுப்பார். அன்பு மக்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய் வாழைப்பழம், கை கருண கிழங்கு. ஒரு பங்கில் வின்சென்ட் தி பவுல் சபையில் நிறைய பேர் இருந்தாங்களாம். அதில் ஒருத்தர் எல்ஐசி ஏஜெண்டாக இருந்து மாதம் 50,000 சம்பாதிப்பாராம். மாதம் 50,000 சம்பாதிக்கிறாரு, ஒரு 1,000 ரூபா கூட கொடுக்க மாட்டுறாரே ஏழை எளிய மக்களுக்கு இந்த தவசு காலத்தில் உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் போய், ஐயா நீங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறீங்க, கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலான்னு பார்க்குறோம், நீங்கள் காசு கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அப்படியே கோபத்தோட சொன்னாராம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, 5 வருஷமாக என்னுடைய அம்மா படுத்த படுக்கையாக வீட்டில் கிடக்குறாங்க, 2 வருஷமாக என் தங்கச்சி கணவனை இழந்து 4 பிள்ளைகளோட கஷ்டப்படுது, 4 மாசமா என் தம்பி கால் உடஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். இதெல்லாம் கேட்டவுடனே அந்த உதவி கேட்ட நபர், ஐயா மன்னிச்சிருங்கய்யா, தெரியாமல் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியலை அப்படின்னு சொன்னாராம். அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பணக்காரர் சொன்னாராம், அதிகம் சம்பாதிக்கிறவர் சொன்னாராம், இவங்களுக்கெல்லாம் ஒத்த பைசா கொடுக்காதவன் கோயிலுக்கு நான் வயசு காசு கொடுத்துருவேனா அப்படின்னாராம். எல்லாரும் அப்படியே ஸ்தம்பித்து விட்டார்கள். அன்பு மக்களே, அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும், வின்சென்ட் தி பவுல் சபையில் இருந்தவர்கள் அனைவரும் அசந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் ஒரு சிலருக்கு கொடுப்பது என்பது நடக்க முடியாத, நடத்த முடியாத, எப்பொழுதும் நிறைவேற்ற முடியாத காரியமாக இருக்கிறது. அன்பு மக்களே, அருமையான ஒரு திருக்குறள், இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். அதாவது பொருளை பெருக்க எண்ணி அதிகமாக அதிகரித்து விட்டு எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கையேந்துவதை விட கேவலமானது, கொடியது. ஆக எல்லாமே எனக்கு வேணும் வேணும் வேணும்னு வச்சுக்கிறாங்க பாருங்க, அது மாதிரி தனக்குத்தானே வைத்து கொள்வது பிறரிடம் கையேந்துவதை விட கேவலமானது என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம விவிலியத்தில் பார்க்குறோம். லூக்கா நற்செய்தி 12:20 பார்க்கிறோம். ஒரு பணக்காரன் இருக்கிறார். அந்த பணக்காரன் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுவேன், நிறைய விளைச்சல் வந்துடுச்சு, நான் ஒன்று செய்வேன், என்ன செய்வேன், இதெல்லாம் இடித்து போட்டு பெருசாக கட்டுவேன், நெஞ்சே உண்டு குளித்து உண்டு குடித்து மகிழ்ந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு அருமையான வார்த்தை, 12:22 லூக்கா நற்செய்தியில், அறிவிழியே, ரொம்ப டிசிப்ளினாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாகரிகமான வார்த்தையை போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்க போனால் அது எப்படி இருக்கும்னா, அட முட்டாளே, அட கூமுட்டையே, இன்று இரவே உன் உயிர் எடுக்கப்பட போகுது, இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன், உன் இந்த சொத்தெல்லாம் யாருக்காக போகுது? அன்பு மக்களே, உண்மையில் சொல்லப்போனால் இன்று கொடுக்கும் மக்கள் குறைந்து போய்விட்டார்கள், பிறரை கெடுக்கும் மக்கள் அதிகரித்து விட்டார்கள். பிறரை குற்றம் சுமத்துவது, பிறர் மீது பொறாமை கொண்டிருப்பது, பிறரை பற்றி புறணி பேசுவது, பிறருடைய பெயரை கெடுப்பது, பிறருடைய குடியை கெடுப்பது இன்று பலருக்கு கைவந்த கலையாகிவிட்டது. அப்படிப்பட்டவர்களை இயேசு ஆண்டவர் இன்று எச்சரிக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, எப்படி எச்சரிக்கிறார் தெரியுமா? எந்த அளவையால் அலர்ப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆக அன்பு மக்களே, நாம் தெரிந்தோ தெரியாமலோ பிறருடைய குடியை கெடுக்கும் மக்களாகவோ பிறருடைய பெயரை கெடுக்கும் மக்களாகவோ இருக்க வேண்டாம். அந்த மூன்று நிலையில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இயேசு ஆண்டவர் போல உங்கள் உயிரை கொடுக்க வேண்டாம், உங்கள் உயிர் மூச்சை கொடுக்க வேண்டாம், அந்த ஏழை கைம்பனை போல உள்ளதையெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஆனால் சக்கேயுவை போல இருப்பதிலிருந்து மிகுதி கொடுக்கலாமே. ஆம் அன்பு நெஞ்சங்களே, கொடுப்பவர்கள் கெடுக்க மாட்டார்கள், கெடுப்பவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஆமே.
கண்களை நான்